ඊළඟට ගරු වෛද්‍ය රාජිත සේනාරත්න මහත්මයා ඔබතුමාට මිනිත්තු 20ක කාලයක් තියෙනවා.
ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි, අද මේ විවාදය ඉතාමත්ම හොඳ මාර්ගයකට අපේ ඇමතිතුමිය සීත අර්මපල විශේෂඥ වෛද්‍යවරිය යොමු කරා. ඇතර මේ විවාදයේදී අපි මේක වෛද්‍යමය ප්‍රශ්නයක්, මේක මූලිකවම සෞඛ්‍යයේ තියෙන වෛද්‍යමය ප්‍රශ්නයක්. මේක අපි හරියට ප්‍රවේශ වෙන්න ඕනේ, නැත්නම් මේ රටේ ජනතාව දැනගන්නේ නැහැ මොකද්ද ඇත්ත නැත්ත. නිලධාරි දැනගන්නේ නැහැ, ඇමතිවරයා දැනගන්නේ නැහැ. මේකින්ද ඔබතුමියට යම් විශාල ඥානයක් තිබෙන නිසා, හොඳ ENT සර්ජන් කෙනෙක්ින්ද ඔබතුමාට තේරෙනවා මේකේ තියෙන ගැඹුර, මේකේ තියෙන අමාරුව. ඉතින්ද මට හරි පහසුවේ ඔබතුමේ කතාවෙන් පස්සේ මේ කරුණු ටික ඉදිරිපත් කරන්නට. මේක හිතන්න එපා දේශපාලන කරුණු කියලා. අපි මේ වෙලාවේ දේශපාලන ගෝරියකට යන්නේ නැහැ. මේ රට වැටලා තියෙන තත්වෙන් මම කොහොමවත් දේශපාලන ගනුදෙනු වේර ගන්නට මම ලෑස්ති වෙන්නේ නැහැ. ඒ නිසා මම පැහැදිලිව කියනවා, මතක තියාගන්න අද රට පත් වෙලා තියෙන්නේ කොහේද, අපි ඉන්නේ කොහේද. අපි මේ 225 මෙතන හිටියට මේ සීත කාමරවල අපේ මිනිස්සුන්ට වෙලා තියෙන්නේ මොකද්ද? අද මේ රටේ බලන දරිද්‍රතාවය අද මිලියන 7ක්, පවුල් මිලියන 2ක් අද දරිද්‍රතාවය. ඒ කියන්නේ 2019න් පස්සේ 3ක් තියුණ එක 7 වුණා, මිලියන 4ක් වැඩි වුණා. ඒ වගේම පළාත් 9 පුරාම දරිද්‍රතාවය පැතිරිලා වතු ජනතාවගෙන් 151ක් දරිද්‍රතාවය. මතක තියාගන්න 147ක් අද කෑම කන ප්‍රමාණය අඩු කරලා තියෙනවා, 133ක් කෑම වේල් ප්‍රමාණය අඩු කරලා තියෙනවා. මේ දරිද්‍රතාවයේ කට්ටියකින් 127ක් දරුවන්ට කන්න තියලා කන්නේ නැති දෙමව්පියෝ ඉන්නේ. පාසල් යෑම 106කින් අඩු වෙලා 203,000ක් දරුවෝ පාසල් යන්නේ නැහැ, යන්න විදියක් නැහැ. එතකොට වත්කම් ගත්තාම 132ක් දේපොළ විකුණලා තමයි තමන්ගේ මාසේ කවර් කරගන්නේ. 150ක් තමන්ගේ ෆික්ස් ඩිපොසිට් ගලවලා අරගෙන තමයි ඒකෙන් තමයි ජීවිකාව ගෙනියන්නේ මධ්‍යම පන්තිය. එතකොට සෞඛ්‍ය සේවය ගත්තොත් අපි දන්නවා සෞඛ්‍ය සේවයේ 100%ක් අපි නිවාරණ සෞඛ්‍ය සේවය ප්‍රිවෙන්ෂන් එක අපි දෙන්නේ ආණ්ඩුවෙන් දෙන්නේ රටටම. 90%ක් ඉන්වර්ට් පේෂන්ට්ස්ලා, ඒ කියන්නේ වාට්ටුවල ඉන්න නැවතුන පේෂන්ලාගෙනුත් 90%ක් ඉන්නේ ආණ්ඩුවේ. OPD එකේ විතරක් 50% අපි බෙදාගෙන තියෙනවා පුද්ගලික අංශයත් එක්ක. ඒකතොට ඒකෙන් තේරෙනවා මොන තරම් වැදගත්ද මේ සෞඛ්‍ය රාජ්‍ය සෞඛ්‍ය සේවය කියන එක. එතකොට එදා 2019ට පෙර අවුට් ඔෆ් පොකට් ස්පෙන්ඩින් අපි ආසියාවේ අඩුම රට බවට පත් වුණා. මතක තියාගන්න අපි තමයි අඩුවෙන්ම වියදම් කළේ, මොකද අපි සියලුම දේවල් නොමිල දුන්නා ආණ්ඩුවේ. අනිත් එක මිල සියලුම සෞඛ්‍ය පහසුකම් වල මිල ඔක්කොම අඩු කරලා දුන්නා. අපේ ඒ කාලේ අපි ජනතාව පාවිච්චි කර අපි එනකොට අවුරුද්දකට මිලියන 14,000ක බෙහෙත් බිව්වා මේ රටේ. අපි බෙහෙත් මිල පාලනය කරාම ඒ බොන බෙහෙත් මිලේ මේවක බෙහෙත් ප්‍රමාණය වැඩි වෙලා මිලියන 4,000කට බැස්සා. ඒ කියන්නේ බිලියන 10ක් මිනිසුන්ට සහනය ආවා, කොම්පැනිකාරයින්ට බිලියන 10ක් ලාභයෙන් අඩු වුණා. පාඩුනේ මතක තියාගන්න. එතකොට ඒ විතරක් නෙවෙයි, මේ අනිත් පැත්තෙන් බලන්න ඖෂධ මිල පාලනය. මම උදාහරණයක් පෙන්නන්න තමුන්නාට. මේ ලංකාවේ වැඩිම පාවිච්චි කරන නෙක්සියම් එක දීුණේ 169.736යි. අපි ගෙනාවා 38.40කට. අදත් කීයද මිල? 76.727යි. අපි මේ අඩු කරපු හින්දා අදත් 169ට දීුණේ 76යි ගානකට තියෙනවා. මෙච්චර වැඩි කළා. වෝල්ටාරෙන් එක 40.790යි දීුණේ. අපි බෑවා රුපියල් 13ට. අද කීයද දෙන්නේ? ඒත් 25.82යි. ඒත් එදා මිලට වඩා අඩුයි. පැනඩෝල් එක රුපියල් 3.50ට තියුණ පැනඩෝල් එක 1.30ට ගෙනාවා. 1.30ට ගෙනාවු පැනඩෝල් එක අද 3.49යි. එදා ගන්නට 2014 තියුණ ගන්නට ක්‍රෙස්ටෝ එක රුපියල් 150.725ට තියුණ එක අපි 7.34ට ගෙනාවා. අදත් කීයද? 73.747යි. එදාට වඩා අඩුයි. මට මේ විදිහට කියවන්න පුළුවන්, මම මේ වැදගත්ම ටික දුන්නේ. ඒ නිසා අපි අඩු කළ මිල තමුන්නාසල 3 සැරයක් අඩු වැඩි කරා. ඒක මම වැරදි කියන්නේ නැහැ. ඒ ඩොලර් එකේ මේ වෙකට අනුව තමුන්නාසල 97%කින් මේ වෙනකොට ශ්‍රී ලංකා වෛද්‍ය සංගමයේ කියන්නේ 97%කින් මිල වැඩි වෙලා තියෙනවා. නමුත් තමුන්නාසල ඒක වැඩි කරනකොට කරපු වැරද්ද මොකද්ද? ඒකේ MRP ගහපු මිල පාලනය කරපු ඖෂධ නෙවෙයි, පාලනය නොකර ඕන ගානකට විකුණන දේ ඒවටත් දුන්නා 97%ක්, 100%කින් වැඩි වුණා. ඒක වැරදි සම්පූර්ණයෙන්ම. එතකොට අනිත් එක මිල අඩු කරනකොට ඔබතුමා 116 කින් මිල අඩු කර 115.9 කින් අඩු කරා. අඩු කරනකොට මොකද කරේ? අඩු කරනකොට අර MRP ගහපු කටියට විතර අඩු කරේ. අනිත් කටියට නැහැ. මෙන්න මෙතන ඒ කියන්නේ හැමතිස්සම සමාගම් දිහා බැලුවේ ජනතාව දිහා බැලුවේ නැහැ. අපි බැලුවේ ජනතාව දිහා සමාගම් දිහා නෙවෙයි. එතකොට රජයේ ඖෂධ ගැන වෙන් කළ මුදලින් මතක තියාගන්න 2018 මම මේ සියලුම දේවල් අපි වියදම් කරලා තියෙන සෞඛ්‍ය වෙනුවෙන් අපි මේ කරපු සියලු සේවය කරේ මිලියන 46,025කින්. 2019 මිලියන 54කින් අපි කරේ. අද ඇලෝකේෂන් එක තියෙනවා ආණ්ඩුවේ විතරක් මිලියන 110යි. ඉන්දියන් ක්‍රෙඩිට් ලයින් එකෙන් වෙනම මිලියන ඩොලර් මිලියන 200 ගාණක්. එතකොට ADB එක, World Bank එක මේ සියලු මේ ඖෂධ වලට දුන්නා. අපේ කාලේ අපි 7-5ක්වත් ඔය ආයතන වලින් ඖෂධ හා හෝ අපිට අපේ සැපයුම් ලබා ගැනීමට අපි මුදල් ගත්තේ නැහැ. ඒව වෙනම ව්‍යාපෘති වලට විතරයි ගත්තේ. ඉතින් මෙන්න මෙහෙම රටක් අද. මෙන්න මෙහෙම රටක් පත් වෙලා තියෙන රටක අපි දේශපාලනය කරන්නේ. ඒ නිසා මේ දේශපාලනය අපි අලුතෙන් හිතන්නට ඕනේ. මේකින්ද තමයි අරගලයක් ආවේ. අරගලයේ මිනිස්සුන්ගේ වැරදි තියෙන්න පුළුවන්. අරගලය යම් දිසානතියට සීත ආරම්භවල මහත්මිය කිව්වා හඳ පෙන්නුවා. අද ආණ්ඩු පක්ෂයේ හුඟක් කට්ටිය පෙන්නන්නේ ඒ පෙන්නපු හඳ පෙන්නපු අත ගැන කතා කරන්නේ. ඒ පෙන්නපු දේ ගැන කතා කරන්නේ නැහැ. ඒ නිසා අපි ඔක්කොම දේශපාලන වේගින්ද තමයි කියන්නේ මේ 225 එක විදියකට හිතනවා රට තව විදියකට හිතනවා. ඒකින්ද මතක තියාගන්න. සෞඛ්‍ය ඇමතිවරයාට සහ සෞඛ්‍යයට ඇති විශ්වාස භංගය දැන් සම්මත වෙලා විහරයි රටේ. ඒක මේ 225 සම්මත වෙන එකක් නැහැ. ඒක තමයි මේ 225 රටේ තියෙන වෙනස. මේ නැවත 8 වෙනිදා රාත්‍රියේ පෙන්නනවා මුළු රටටම මේ රටේ ජනතාව ඉන්න තැන නෙවෙයි මේ 225 ඉන්නේ. ඕක තමයි අන්තිමට යන පණිවිඩය. ඒ නිසා මම තමුන්නාසලට කියනවා. දැන් බලන්න තමුන්නාසලා මේ ඖෂධ ගේනකොට කරපු වැඩේ. මේකේ අපිට තියුණා විශාල කීර්තිමත් මේ තත්වයක් NMR එකට. අපිට දුන්නා ස්ටාර් 1 ගණයට පත් කරා WHO එක. කළා 2020 වෙනකොට අපිට පොරොන්දු වෙලා තියුණා ස්ටාර් 3 දෙන්න. අපි ඉතුරු වැඩි ටික බෙන්ච්මාකින් අයවමයක් කරාම. අද ඒ එකක්වත් නැහැ. එතකොට අපි මේක නිකන් නෙවෙයි කරේ. මේකේ ලියාපදිංචිය. දැන් අපි කියනවා දැන් ඇමතිතුමා මන් දැක්කා කියලා කියනවා අපේ කාලේ WR දුන්නා. අපිත් දෙනවා. හරි දුන්නා. WR ලෝකෙ හැම රටේම දෙනවා. waiver of registration හැම රටකම දෙනවා. ඒක වැරදක් නෑ. ඒක දෙන්න ක්‍රමවේදයක් තියෙනවා. මේ තියෙන්නේ ගයිඩ්ලයින් එක. හරිද? ගයිඩ්ලයින් 23ක් තියෙනවා NMR එකේ. ෆලෝ කරන්න 23ක් හැම දෙයකම. අපිට ඕන විදිහට කරන්න බෑ. ඒක තමයි ඒක කියන්නේ ඒක ස්වාධීන ආයතනයක් උනේ ඒකයි. එතකොට මේකේ තියෙනවා WR එකක් දෙන්නේ කොහොමද කියන එක. ඒවා දෙන්න වෙනවා සමහර අවස්ථාවලදී. ඒකේ වැරදක් නැහැ. තමුන්නාසලත් හරියට දුන්නේ වගේ අපි කතා කරන්නේ නැහැ. එතකොට මේ ක්‍රමවේදය තියෙද්දි තමුන්නාසල මොකද කරේ? මේ ආවා special pathway implemented after 17/9/22. special pathway. එහෙම එකක් නැහැ. මේ පනතේ කොහෙවත් නැහැ special pathway. normal pathway එකට වඩා දුන්නා special pathway එක. දැන් normal pathway එකේ 2022 දීලා තියෙන 273යි special pathway එකේ මේ මාස 3ට දීලා තියෙන 362. ඔන්න හිතාගන්න. අවුරුද්දකටම 273යි normal pathway එකේ WR. ඒක ගැන ප්‍රශ්නයක් නැහැ. මේ මාස 3ට සැප්තැම්බර් වෙන දෙසැම්බර් වෙනකොට දීලා තියෙනවා 362ක්. මේ තියෙන්නේ මං ඉදිරිපත් කරන්නේ NMR එකේ දත්ත. හොඳේ. එතකොට තව 54ක් දුන්නා පළවෙනි කාලේ. පළවෙනි half එකේ. පළවෙනි මාසයට දුන්නා දැන් නැවැත්තුවා මේක. මේක තමන්ම පිළි අරගෙන මේක වැරදි කියලා මේක නැවැත්තුවා. මේක මහා අපරාධයක්. කොහොමද මේක දෙන්නේ? මේක මිනී මරණ වැඩක්. මේක WR එකක් දෙනකොට ඒ කොමිටියට ගිහිල්ලා ඒ කොමිටියේ ප්‍රධානියා ඉන්නේ කවුද? ડોક્ટર රෝහිණි ෆර්නාන්ඩෝ මුල්ලේ. එයාගේ ඔක්කොම අනුමැතිය ඇතුව. නමුත් ස්පෙෂල් පාත්වේ එකේ මොනවත් නැහැ. මේ තියෙන්නේ ගහලා තියෙන මිනිත් මෙන්න මගේ ගාව තියෙනවා NMR එකේ. කවුද මේ මිනිත් එක ගහන්නේ? මේක ලියනවා කවුද? අපේ විධායක අධ්‍යක්ෂකවරයා SPC එකේ. එයා කියනවා 64 waiver of registration pending at NMR since 12/4/2023. 27 out of these are oncology production funding by Foreign Employment Bureau. ඔන්න බලන්න. මේවට WR ඒ කියන්නේ පිළික ඖෂධ වලටත් ඉල්ලන ස්පෙෂල් පාත්‍රයක කමිටු එකට දාන්න එපයි කියලා. ඒ ඉල්ලුවාම එතකොට මෙයා කියනවා please give WR WR without going to the WR committee. WR committee එකට දාන්න නැතුව දෙන්න. මෙහෙම බලතලයක් නැහැ. මම sectoral committee එකට කිව්වා. තමුන්නාස්සේ තමුන්නාස්සේගේ CEO දෙන්නම උසාවියට ගෙනිච්චොත් මේ දුන්න WR එකේ මිනිස්සු මැරුණා. මිනිස්සු මැරෙන්නට මේ aiding and abetting කියන தத்துவය යටතේ තමුන්නාස්සේට criminal charges දාන්න පුළුවන්. තමුන්නාස්සේට criminal. මොකද මේ පනත කඩලා තියෙන්නේ. පනත යත්තේ නැහැ. එහෙම අයිතියක්. මේ අනිත් එක ගහනවා CEO. CEO බොම ගාන බේරලා සභාපතිගේ ඇඟ උඩ තියලා CEO අනුමත කරලා දෙනවා. WR කමිටියට යන්න නැතුව දෙන්න කියලා. මේ මගේ ගාව තියෙනවා මම මේව ටේබල් කරනවා. හැම මන්ත්‍රීවරයෙකුටම පොඩ්ඩක් කියවන්න මේව බලාගෙන. ඒතකොට මෙහෙම කරාට පස්සේ මේ විදියට දාලා මේ බලන්න CEO ලස්සන කතාවක් ලියනවා. එයා ලියනවා control of imports and exports වලට. මේ WR එක දීලා යන්න. ඒක තමයි ක්‍රමවේදය. ඒ අනකොට තියෙනවා ඒකේ copies එකක් තමයි manage imports DHS. ඒ කියන්නේ SPC. SPCK imports වලට කියනවා this medicines was not evaluated by the NMR කොච්චර ලස්සනද not evaluated by the NMR therefore the total responsibility of quality and efficacy of this product is with the relevant procurement committee and the TEC which evaluated the product TEC එකේ ඉන්න මිනිස්සෙක් වෛද්‍යවරයෙක් ඇවිල්ලා කොහොමද කියන්නේ මේ බෙහෙත හොඳද නරකද කියලා කිසිම පරීක්ෂාවක් නැතුව අලුත් බෙහෙතක් අලුත් product එකක් කොහොමද කියන්නේ ආ මේ ඒගොල්ල මේ ඇඟ බේර ගන්න. වරද කළා ඇඟ බේර ගන්න හදනවා. එහෙම කියනවත් එයාට අයිතියක් නැහැ. මේ පනතේ යර්ථේ. ඉතින් ඒ නිසා අනිත් එක අපේ සීත ආරම්භ බොල මැතිණිය ඉදිරිපත් කරා දෙයක් මොකද්ද මේ මේව ගැන. මේව හොයාගෙන දැන් මේ මේ මේව හොයන්න ජීවන්දර මහාචාර්ය ජීවන්දර එක්ක අපේ ડોક્ટર දේදුනුත් එක්ක කොමිටියක් දැම්මා. මේ කොමිටියට මොකද්ද දැම්මේ? ඔබතුමිය හොඳට කියවල බලන්න. මේක තියෙන්නේ recent incidents of drug allergies and their after effects. මේක ආපු allergies ගැන විතරක් හොයන්න. අපිට මේ මහාචාර්යවරු කිව්වා අපිට දුන්නේ allergies ගැන හොයන්න විතරයි. ඉතින් කොහොමද අපි අනිත් මරණ ගැන හොයන්නේ? අනිත් විසවීම් ගැන හොයන්නේ? ඔබතුමිය හොඳට දන්නවා allergy එක මොකද්ද? toxicity මොකද්ද කියන එක දන්නවා. ඔබතුමිය ට්‍රීට් කරලා තියෙනවා. හරිද? ඉතින් එතකොට allergies ගැන හොයලා කොහමද කොමිටියෙන් කියන්නේ මේක වැරදි නරකයි කියලා. දැන් මේ බලන්න නමුත් මේ මහාචාර්ය දීවන්තර කොමිටිය මෙන්න මෙහෙම රෙකමෙන්ඩේෂන් දෙනවා. මේ මිනිස්සු දන්නවා මොකද වුන් වෛද්‍යවරු. ඒ නිසා වුන් මෙන්න මේ විදිහට මේක කියනවා. එකක් තමයි එක එයා දෙන උපදෙස්. Take speedy remedial actions on procedural and or financial issues that may hinder the adequate supply of safe and effective drugs of acceptable quality to healthcare institutions on the balance deka stringent evaluation of quality of medicines stringent evaluation ithamatma tiunu parikshana ekata baadhana karanna one meway quality ek gana stringent evaluation of quality of medicine during registration and post marketing quality testing of random samples is recommended to improve the quality of pharmaceuticals in the country etuma kiyano tuna appropriate and expedited reporting on quality failures is needed me eyage eyata q allergy gana hoyanna unath eya ehitath eha gihilla mewa kriya mewa kiyano etukota අනිත් එක අන්තිමට බලන්න මේ රටේ තත්ත්වය මොනතරම් බාල්දු තත්ත්වයකට ගියාද කියලා මම මේ කතා කරන්නේ මේ ඖෂධ සපේන ඉන්දියාවෙම හින්දු පත්තරේ කියනවා මොකද්ද ලංකන් drugs now start distributing death in sri lanka ඉන්දියන් ඖෂධ අද ලංකාවේ මරණය රට පුරා ව්‍යාප්ත කරනවා මේ මරණයට තමුන්නාසලා අපි ඔක්කොම බලංගුයි මතක තියාගන්න මේ ඖෂධ සමාරය පාවිච්චි කරන පුද්ගලිකාංශේ හිතා ගන්න එපා නව ලෝකෙට ගිහිල්ලා ඈ අනිත් එකකට ගිහිල්ලා ආසිරි ගිහිල්ලා බේරෙන්න මේ ඖෂධයක් එන්න පුළුවන් තමුන්නාසගෙන් අන්නේ දාට තමයි තමුන්නාසයට මට අපි හැමෝටම හරියටම මේ පිළිමත අධ්‍යයනයක් ලබන්නේ ඒක මතක තියාගන්න මේ ඖෂධත් එක්ක සෙල්ලම් කරන්න එපා කෑමත් එක්ක සෙල්ලම් කරනවට වඩා භයානක දෙයක් ඖෂධත් එක්ක සෙල්ලම් කරන එක මතක තියාගන්න. මේක හරියට ආයුධත් එක්ක සෙල්ලම් කරනවා වගේ තමයි ඖෂධත් එක්ක සෙල්ලම් කරන එක. ඒ නිසා මොනවද ඒගොල්ලෝ කියන්නේ? ඒගොල්ලෝ කියනවා imported indian drugs are at the center of a medical storm in sri lanka following cases of medical complications and fatalities reportedly after patients were administered medicines sourced from india reported the hindu ඔන්න බලන්න දැන් අනිත් එක ඊට පස්සේ තමුන්නාසල කිව්ව කතාව මොකද්ද හැමතිතුමා ඇවිල්ලා කිව්වා මේ බාල බෙහෙත් කියලා එකක් නැහැ එතුමා අසරණයි එතුමාට කවුද මේවා කියන්නේ අපේ අධ්‍යක්ෂක ජෙනරාල්වරයා අධ්‍යක්ෂක ජෙනරාල් තුමා කියනවා බාල බෙහෙත් නැහැ. එයා වෛද්‍යවරයෙක්නේ. එයා වෛද්‍ය පරිපාලකයෙක්නේ. එයාට තේරෙන්න එපා. එයා පොතක් කියවන්න එපා. පොතපතක් කියවන්න එපා. වෛද්‍යවරු හිටියට වැඩක් නැහැනේ. දැන් මේ නීතිඥවරු ඉන්න ලක්ෂ්මණ කේවල මැතිතුමාල එතුමා දිගටම කියවනවන්නේ. නීතිඥ පොත්. නීතිය පිළිබඳ පොත්. අපි දිගින් දිගටම කියවනවා මේ ඉඩ පහසුකම් ලැබුණ හැම එකම. දැන් මම බැලුවා මේ බාල බෙහෙත් කියලා එකක් නැද්ද කියලා. මේ බලන්න ලෝක සෞඛ්‍ය සංවිධානය. මේ ලෝක සෞඛ්‍ය සංවිධානයේ නිර්ණායක 1 in 10 medical products in developing countries is substandard or falsified. WHO urges governments to take action. මේ WHO එක කියන්නේ මේව බලන්න මේ අධ්‍යක්ෂක ජෙනරාල්තුමා මේ කියන්නේ කවුද මේ කියන්නේ යුරෝපියන් ෆාමසිටිකල් රිවීව් එක මේව කියවන්නේ කියන්නේ මේ අමාත්‍යංශ ඉන්න නිලධාරීන් ටිකක් ඉන්න හරිද ඒක කියන්නේ මොනවද The impact of counterfeit drugs in South and Southeast Asia. Counterfeits and falsified drugs can have a serious impact upon human health. These drugs can also influence microbial resistance. ඔය දෙකම තියෙන.
ගර්භන්තුන් තා මිනිත්තු 3ක කාලයක් තියෙනවා.
මට තව විනාඩි ඉන්න. තව කාලයක් දෙන්න.
කොපමණ කාලයක්ද?
මේ තියෙන්නේ BMJ එක. British Medical Journal එක. ඔබතුමියලා අපි ඔක්කොම ඉගෙන ගන්න කාලේ ඉඳලා කියවපු පොත අලුත් දේවල් ගැන. මේ BMJ එක මොකද කියන්නේ substandard and falsified medicines are a global issue contributing to antimicrobial resistance and causing economic and humanitarian harm. අතන මේවා තියෙනවා අපි ඒකට තමයි ඔය NMR එක පිටවල තියෙන්නේ. ඒකට තමයි මේ guidelines 23ක් දාලා තියෙන්නේ. දැන් මේක මම එදා පෙන්වුවාම sectoral committee එකේ තමයි දැනගත්තේ ඔන්න ඊට පස්සේ සභාපතිතුමා කියනවා බාල ඖෂධ ඇවිල්ලා ඒක අපි පිළිගන්නවා. කුප්පිය පරීක්ෂා කරන්න අපිට බෑ. ඉතින් මේ වගේ අද විහිළු කාර්යය බවට පත් වෙලා තියෙනවා සෞඛ්‍ය ප්‍රමණක් නෙවෙයි වෛද්‍යවරු පවා මට විතාමත්ම කනගාටුයි මේ බලන්න ඔඩිටර් ජෙනරල් කියන දේ මේ ඔඩිටර් ජෙනරල් කියන්නේ මොකද්ද එකක් තමයි non compliance with the procurement schedules මේ ප්‍රසම්පාදන ක්‍රියාවලිය follow කරන්න ඒකට තමයි මේ ක්‍රියාවලියක් තියෙන්නේ ඒව අඩුපාඩුකම් තියෙනවා නම් ඒවා පුරව ගන්න ගෙනල්ලා. නමුත් ඒවා කඩාකප්පල් කරන්න ඒක වයලේට් කරන්න එපා. ඒක තමයි ඔඩිටර් ජෙනරල් කියන්නේ. දැන් මේ කියන්නේ කවුද? මේ SLMA එක කියනවා. Why is payments of SPC important? Registered suppliers have overdue payments. Registered ලියාපදිංචි සැපයුම් කරුවන්ට ගෙවන්නේ නැහැ සල්ලි අමාත්‍යංශයේ. මම කතා කරා එක සැරයක් finance department එකට එයා කියනවා අපිට බලපෑම් කරනවා සර් සර්ගේ කාලේ කවදාකවත් අපිට කෝල් එකක් දුන්නේ නැහැ නමුත් අද කතා කරලා කියනවා මේ සමාගම් වලට දෙන්න ඒකයි මෙතන මූල්‍ය අරමුදේ අපිට තීන්දුවක් ගන්න බෑ මේ මුදල් ටික හරියට බෙදා හදාගෙන යන්න මේ කම්පැනි වලට මුදල් දෙන්නේ කියලා නියෝග ආවම අපි මොකද කරන්නේ මේක තමයි ප්‍රශ්නේදී අද නියම සැපයුම් කරුවන්ට මුදල් නැහැ ඒගොල්ලන්ට බිලියන 2 3 අද ගෙවලා නැතුව ඒගොල්ලෝ හිර වෙලා තියෙනවා බැංකු වල. ඒකින්ද අලුතෙන් LC ඕපන් කරන්න බෑ. එතකොට
ගරු සෞඛ්‍යමන්තු
වාය ජීවීම් සම්බන්ධව කියපු කතාවේදී කොහොම පැහැදිලිව මෙතනින් නෙමෙයි මහා බැංකු ට්‍රෙෂරි එකෙන් එවනවා ලිස්ට් එක ඕවර් 2 මන්ත්ස් පේමන්ට්ස් කියලා ලිස්ට් එක එවනවා. ඒ ලිස්ට් එකට ගෙවන්න. ඒක තමයි කියන එක සාබද්දිය.
කර්මන්තු
මේ කොහොම වුණත් අන්තිමට වෙලා තියෙන මොනවද? හැබැයි සමහරක් ලියාපන්ති නැති මේවා ගේන කීප දෙනෙකුට මේ ලියාපදිංචි නැති ඖෂධ ගේන කට්ටියගේ කිසිම අමාරුවක් නැතුව තියෙනවා. ඒගොල්ලෝ අපිටම කතා කරාම කතා කරලා ඇව්වාම ඒගොල්ලන්ට ප්‍රශ්නයක් නැහැ කියලා කියනවා. ඒගොල්ලෝ කියන ප්‍රශ්නයක් නැහැ. They don't apply for tenders. They don't know when their payment should be made. මේ කියන්නේ SLMA එක මම නෙවෙයි. හොඳේ. එතකොට හේ විතරක් නෙවෙයි මෙන්න බලන්න මේ ඖෂධ විශේෂයෙන්. මේ ඖෂධ ගෙනල්ලා තියෙන හැටි.
මගේ කතාව is nothing related to health. Honorable Minister, it is related to the commerce and the finance. payment issue. Payment issue has been there right from the beginning. When I took over this, there was 45 billion. And I was able to pay that by way of bonds. Obviously, I think this is not fair for you to say that due to debts, that people are not coming for tenders, because that has been sorted out. That was sorted out completely during that time. There is a backlog still, but we will be sorting it out, because that is a part of the economic meltdown.
දැන් ඔබතුමා ඕන එකක් කියන්න. ඔබතුමා හරි ගස ගන්න. මේක මුළු රටේම කතා කරන ප්‍රශ්නයක් අපි නෙවෙයි. මේ බලන්න මේ මේ ඖෂධ ගෙනල්ලා තියෙන හැටි. තමුන්නාතල ගෙවලා තියෙන හැටි. ද ඇස්ට්‍රාසෙනිකා කියන ඖෂධය. එංගලන්තේ සමාගම හේමාස් වලින් ගෙන්නනවා. කීයද ගාන? රුපියල් 23,000යි ටැබ්ලට් එක. තමුන්නාසල ගන්නවා ඇස්ට්‍රාසෙනිකා එක ඉන්දියන් ක්‍රෙඩිට් ලයින් එකෙන් ඉන්දියාවේ ප්‍රොඩක්ට් එක. කීයද? රුපියල් 49,000යි. ඒ කවදාකවත් වෙන්න පුළුවන්ද? ඇස්ට්‍රාසෙනිකා UK ප්‍රයිස් එකට වඩා වැඩි වෙන්න පුළුවන් ද ඉන්දියන් ප්‍රයිස් එක? රුපියල් 23,000 එක 49,000ට ගන්නවා. 49,000ට ගන්නවා. එතකොට ඇයි මේවට නේද ටෙන්ඩර් තියෙන්නේ? මේවට නේද බලන්නේ? මේ අපරාධي අපේ සල්ලිනේ. දැන් තමුන්නාසලගේ ආණ්ඩුවම කියනවා සල්ලි නැහැ. අපිට වියදම් කරන්න නැහැ. මිනිස්සුර කන්න දෙන්නේ නැහැ. ගොවියන්ට වන්දි දෙන්න බෑ. මේවා අපි ඔක්කොම කරනවා. මේවා හා ඡන්ද දියන්න බෑ. සල්ලි නැහැ ඡන්ද දියන්න. නමුත් මේවයි සල්ලි නැහැ. මම තව පෙන්නන්නම් ඕම ඉන්න. මේකයි. තව පෙන්නන්නම්. ඔබතුමා තමුන්නාසලා වැඩි මිලට ගෙනාපු ඔබතුමා
ඔය විදිය 100ක්
100ක් නාගේ කතාවේ තමුන්නාසලා උත්තර දෙන්න ඕවා ඔක්කොම.
ඔය
සාමාන්‍ය නිල්දාරිගේ ආගෙන.
බොහොම පැහැදිලිව අහගන්න. දැන් හේමාස් එකේකට ටෙන්ඩර් කරලා නැත්නම් කතා කරලා දෙන්න බෑ අපිට.
මොකද්ද? නමුත් තමුන්නාසේ දැනගන්න බෑ
අපිට කතා කරලා.
තමුන්නාසේ ඔය වගේම මගේ කාලේ ආවා. මිලියන 1මාරට මිලියන 174 මාර දාලා මම කැන්සල් කරා මම. හරි ඔබතුමා කියන්නේ ඔක්කොම අපි කරලා ඔක්කොම කියන්න. මේ රටේ මිනිස්සු දන්නවා මම කරපු මොනවද, තමුන්නාස කරපු ඒවා මොනවද කියලා. ඒක අමුතුවෙන් කියන්න දෙයක් නැහැ. හරිද? තමුන්නාසල ඕන එකක් කියන්න. ඒතර මෙතන කියනවා මේ බූපි වැකින් ඇනස්තරික් ඩ්‍රග් එක. ඒක දෙනවා was a very small problem with the glucose levels. කවුද කියන්නේ මේ NMR එකේ සභාපති? දෙන්නෙක් මැරිලා එක්කෙනෙක් ගැබිනි මාතාවක්. මේ ඔක්කොම මැරුණාට පස්සේ කියනවා මේකේ පොඩි ප්‍රශ්නයයි තියෙන්නේ glucose level එකේ වැඩක්. ඉතින් එතකොට මිනිස්සු මොකද්ද මේ තත්ත්වය? දැන් මෙතන තියෙනවා මේ drugs ඔක්කොම WR දුන්නේ ඒවා. ඔක්කොම WR එකක් අර රෙජිස්ටර්ඩ් නැහැ. මේකේ මොනවද අන්තිමට මේකේ තියෙන්නේ? බූපි වැකේන් එකේ අන්තිමට NMR එකේ report එක මොකද්ද කරාම? report data 25523 samples does not confirm to spec. spec එකට තියෙන නෙවෙයි ඖෂධය තියෙන්නේ. එතකොට ඒකම තමයි මේ හැම එකටම propofol එකට. propofol 200ටම. එතකොට
කරුවන්තුන් තමයි
ඩොබියුටමින් එක. prednisolone cardiac tropinin එක බලන්න. මේකෙන් තමයි මිනිස්සු බලාගන්නේ Tamanta heart attack එකක් ඇවිල්ලා තියෙනවද නැද්ද. tropinin test එක. අද tropinin test එකට ගේන tropinin එක අද සුසු නැහැ. එතකොට ඒක ෂුවර් නැහැ test එක. එතකොට මේ මිනිස්සයාට ડોක්ටර් ට්‍රීට් කරන්න කොහමද cardiologist tropinin test එක ෂුවර් නැත්තම්? මේ ඖෂධ නිසා. ඉතින් මේවා මෙන්න මේක තමයි ඊටාමත්ම දරුණු තත්ත්වය ඇවිල්ලා තියෙන්නේ. එතකොට මේ වගේම අද බලන්න දැන් මේකේ ඖෂධ ගේනවා. මේ ලංකාවේ ඖෂධ තියෙද්දි ගේනවා ඉන්දියාවෙන්. මේ බලන්න එකක් තමයි මේවා දීලා තියෙන මට නෙවෙයි මේ SLM එකෙන්ම ගත්ත මේවා. Paracetamol tablet registered ඒවා තියෙනවා 15ක්. ඒකෙන් 8ක් ලංකාවේ. ලංකාවේ නිෂ්පාදනකාරවන් මේක ගේවනවා. GSK එක එදා ඉඳලාම අපි පොඩි කාලේ ඉඳලා පැන්ඩෝල් හදනවා. එතකොට ඒ නමුත් ඒක ගේනවා මිලියන ගාණක් පැනඩෝල් ගේනවා ලංකාවට. මෙහාට ගේනවා මේ සියලුම දේවල් තියෙද්දි. දැන් අනිත් එක බලන්න. මෙෆර්නමික් ඇසිඩ්. ඒකෙත් අපේ ලංකාවේ කම්පැනි තුනක හදනවා. නමුත් පිට රටින් ගේනවා. එතකොට ෆැමොටිඩින්. අපේ ෆැක්ටරිස් දෙක හදනවා. ඉන්දියාවෙන් ගේනවා. WR ගහලා ඉන්දියාවෙන් ගේනවා. එතකොට
කාලය අවශ්‍යයි.
මම ඉවර කරනවා. ඔලන්සපයින් 4ක හදනවා. ෆැක්ටරිස් 4ක හදනවා. අපි හදපු. ඒවා 4ක හදනවා. නමුත් ඒව ගේනවා. මොන්ටෙලුකාස්ට් ඒක එක ෆැක්ටරි එක හදනවා. ඒවත් ගේනවා පිට රටින්. එතකොට ෆ්‍රූක්ටොක්සසිලින් තුනක හදනවා ඒකත් ගේනවා ඉන්දියාවේ. ඇයි එහෙමනම් මොකද්ද මේ කරන්නේ?
අවසන් කරා.
දැන් අද බලන්න මම ඉවර කරන මේ කතාව කියලා හේමාස් එක හැදුවා. අපි අපි මගේ අපේ කාලේදී අපි යාපාල නාණ්ඩුවේ බිලියන 2.3 කැපැසිටි එක SPMC එකට. අපි බිලියන 4 දක්වා වැඩි කරා තව ෆැක්ටරි එකක් ගහලා. ඊටත් වඩා ලොකු ෆැක්ටරි එකක් ගෙනාවා හේමාස් එක. මම ගිහලා බැලුවා. නමුත් විවෘත කරේ අග්‍රාමාත්‍ය ඒවකට අග්‍රාමාත්‍ය මහින්ද රාජපක්ෂ ඇවිල්ලා අපේ ආණ්ඩුව වැටුණාට පස්සේ. ගිහලා එතෙන්දී ඒගොල්ලෝ ඉල්ලුවේ එකම දේ තමයි බයිබැක් ගැරන්ටි එකක් අපි දෙන්නේ. දුන්නේ නැහැ. දුන්නේ නැති වුණා මොකද වුනේ? මේ බයිබැක් ගැරන්ටි එකින්ද තමයි මේ ඔක්කොම ආකර්ෂණය ඇවිල්ලා මේ ඔක්කොම ආවේ ඖෂධ නිෂ්පාදනය කරන්නේ. එතකොට මේක අයින් කරා. දැන් අද මොකද්ද ඒකේ තියෙන්නේ? ඒකේ කැපැසිටි එකෙන් බිලියන 5ක් හදන්න පුළුවන් එකේ හදන්නේ බිලියනයි. ඒ හදන්නෙත් මොනද? ලංකාවට නෙවෙයි ඉන්දියාවට. ඉන්දියාවේ සිප්ලයි එකට බෙහෙත් හදනවා. ලංකාවට අවශ්‍ය බෙහෙත් ටික සිප්ලයි එකෙන් එවන ටික ඒගොල්ලෝ හදලා දෙනවා. මෙන්න මේකයි தত্ত্বය. ඉතින් ඒ නිසා මම තමුන්නාසලාට කියන්නේ මේක අද මේ මෙතන මේ මේ කෑල්ලක් විතරයි. මේ ඉතාමත්ම කුඩා කෑල්ලක්.
අවසන් කරා.
මේ විදිහට මුළු සෞඛ්‍ය ශාස්ත්‍රයේ සියලුම අංශ බැලුවොත් කඩාගෙන වැටලා ඉවරයි. ඒ නිසා මේ විශ්වාස බංගයේ තමුන්නාසලා අපි කවුරු කොහොම අත ඉස්සුවත් කොහොම කතා කරත් මේ මුළු රටේම මේ විශ්වාස බංගය සම්මත වෙලා ඉවරයි මතක තියාගන්න. එච්චරයි මම කියන්නේ.
බොහොම සිතේ ඔබතුමාට. කරු සෞඛ්‍ය මාත්‍යතුමා.
ඔව්. අයිතන්නේ මේ අවස්ථාවේදීම දෙයක් වැරදි කරන්න ඕන නැත්නම් වැරදි මතයක් යන්නේ ඔබතුමයි නම් කියනනේ මේ ලෝකල් රක්ෂණයේ බයිබැක් ගරන්ටිස් දීලා තියෙන හැමෝගෙම උන්ට දෙන්න පුළුවන් උපරිම කැපැසිටි එක ගන්නවා. හැබැයි ඔවුන්ගෙන් ගන්න බැරි වුණොත් අපිට දෙන්න ගන්න වෙනවා. අපිට අවශ්‍ය නම් මිලියන 20ක් මිලියන 5ක් දෙන්න ඉතුරු මිලියන 15 ගේන්න ඕනේ. ඉතින් මේක සම්පූර්ණ සාවද්‍ය කතාවක් නෙමෙයි කියන්නේ. ඒක තියෙද්දි ගන්නවා කියලා කොහෙත් මම අභියෝග කරනවා ඔබතුමාට කිසිම අවස්ථාවකදී එහෙම එකක් කරන්නේ නැහැ. සෑම සප්ලයි එකක්ම අපි ගන්නවා. හරි දෙවනි කරුණ පොඩ්ඩක් කියන්න මගේ දෙවනි කරුණ ඉවරුනහම කතා කරන්න. දෙවනි කරුණ ගැන කිව්වා 262ක්. ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනේ 262ක් ස්පෙෂල් පාත්වේ 265ක් අපිට හම්බෙච්ච ඩොනේෂන් සම්බුද්ධම මේක ගන්න නැහැ කියලා මෙතන ඇවිල්ලා කෑ ගහනවා. එතකොට අපිට තියෙනවා ඒකේ FPA එකේ තියෙනවා නම් එහෙම නැත්නම් අනිකුත් සිනියර් ඇතෝරිටි එකෙන් තියෙනවා නම් අපි ඒක පාවිච්චි කරලා ඩොනේෂන්ස් ටික අරන් තියෙනවා.
හරි බොහොම සතුටුයි ගරු මන්ත්‍රීතුමා පැහැදිලි කිරීම කෙටියෙන් කරන්න.
මේ කර්මාන්ත ශාලා හිමියන් අද පැහැදිලිව ප්‍රකාශ කරනවා ඒගොල්ලෝ ගාව ඖෂධ තියෙන ඒගොල්ලන්ට හදලා දෙන්න පුළුවන්. නමුත් මේ ඉන්දියාවෙන් ගේනවා කියලා. එතරම්ම කියන්න
පුළුවන්. බොහොම සතුටුයි. ගරු මහින්දානන්ද අලුත්ගමගේ මැතිතුමා. ගරු සිවනාතුරෙන් ශ්‍රීකාන්තන් මැතිතුමා ඔබතුමාට මිනිත්තු 12ක් කාලය.
ගෞරව සභානායකරුලේ இன்று சுகாதாரத்துறை சம்பந்தமான பல விடயங்களை எமக்கு பேசியிருந்தாலும் முக்கியமாக இன்றும் நேற்றும் இந்த கௌரவ பார்லமெண்டத்திலே இடம்பெற்ற சணல் போ வெளியிட்ட செய்தி சம்பந்தமாக நான் நிச்சயமாக விளங்கப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். அதனால் அதை முதல் பேச வேண்டும் இருக்கிறது. கௌரவ சபாநாயகர் அவர்களே, இந்த உயரிய சபையிலே நான் சத்தியப்பிரமாணம் செய்து கொண்ட அடிப்படையிலே நாட்டும் நாட்டின் சட்டத்தையும் மதித்து அரசு சீரன் அடிப்படையிலே நான் உண்மையான நிலவரங்களை நேற்று சணல்போ வெளியிட்ட செய்தியிலிருந்து சொல்ல வேண்டியிருக்கிறது. முக்கியமாக என்னோடு என்னோட அமைப்போடும் சேர்ந்து பயணித்த ஹன்ஷீர் அசாத் மௌலானா என்பவர் ஒரு புகழுட கோரிக்கைக்காக தன்னை அங்கு அவருடைய வாழ்க்கையை நிறுவிக்கொள்வதற்காக தான் பல பொய்யான பிரச்சாரங்களை இறங்கியிருக்கிறார். அவர் எமது அமைப்பிலிருந்து உத்தியோகபூர்வமாக என்னால் இங்கு இருக்க முடியாது, நான் குடும்பத்தோடு வெளிநாடு செல்ல வேண்டும், பிணக்குகள் சம்பந்தமாக தீர்க்க வேண்டும் என்று அனுமதி பெற்று வெளிநாட்டுக்கு சென்று கிட்டத்தட்ட ஒரு வருட காலங்களை கடந்திருக்கிற சூழலிலே இந்த செய்தி வந்து மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இந்த சணல்போ தொலைக்காட்சி என்பது எங்களுடைய நாட்டுக்கும் இந்த மக்களுக்கும் கடந்த காலங்களில் என்னத்தை செய்திருப்பது என்பதை நாங்கள் எல்லோரும் அறிவோம். அந்த அடிப்படையில் அந்த ஊடகத்திலே வந்த செய்தியை பற்றி நாங்கள் அச்சங்கொள்ள வேண்டிய தேவை எனக்கு இல்லை. இதேபோன்று பல ஊடக நிறுவனங்களால் நாங்கள் தொடர்ந்து ஒடுக்கப்பட்டிருக்கிறோம். இருந்தாலும் இந்த உயரிய கௌரவ சபையிலே குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக பல உறுப்பினர்கள் என்னுடைய பேரையும் நேற்று இடம்பெற்ற பல சம்பாஷணைகளை என்னால் பார்த்து கவலையடைந்தேன். முக்கியமாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அதை மிகப்பெரிய பிரச்சனையாக ஆக்கியிருந்தார்கள். உங்களுக்கு தெரியும், நடந்து முடிந்த ஏப்ரல் குண்டு தாக்குதல் என்பது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வன்முறை மறைந்த இரத்த ஆரோடிய, அதிலும் கிழக்கு மாகாண மக்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட ஒரு குண்டுவெடிப்பு தாக்குதல். அந்த குண்டுவெடிப்பு தாக்குதலை ஐஎஸ் பயங்கரவாதிகள் தான் செய்தார்கள் என்று ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பின் தலைவராக இருந்த மரணித்து போன அல் பத்ததி அவர்கள் சொல்லியிருந்தார். அதேபோன்று அந்த அமைப்பினுடைய உத்தியபூர்வ இணையதளம் அம்மாத் என்கிற இணையதளத்திலே அவர்கள் உரிமை கோரியிருந்தார்கள். அவர்கள் எதற்காக செய்தார்கள், என்ன நோக்கத்துக்காக செய்தார்கள் என்று சொல்லியிருந்தார்கள். அதன் பின்னர் அதிலே நாட்டில் ஏற்பட்ட பிரச்சனைகள் கைதிகள் சம்பந்தமாக நாங்கள் எல்லோரும் அதை பார்த்திருக்கிறோம். அதன் பின்னர் நாட்டில் ஏற்பட்ட சூழல் எப்படியான மாற்றங்கள் இடம்பெற்றவை என்பதெல்லாம் நாங்கள் அறிவோம், எல்லோரும் அறிந்தவிடையும். இருந்தாலும் பல காலம் கழித்து இன்னமும் அதிலே மரணித்த குடும்பங்களும் முக்கியமாக கிறிஸ்தவ மக்கள் நம்பிக்கை கொள்ளாத அடிப்படையில் இருக்கிற பொழுது அதை வெளிநாட்டுக்கு தஞ்ச கோரிக்கைக்காக சென்றிருக்கிற அந்த அசாத் மௌலான அவர்கள் முக்கியமாக இந்த விடயத்தை மறுபக்கம் திருப்ப நினைப்பதாக நான் நம்புகிறேன். குறிப்பாக எனக்குள்ள அச்சமும் கவலையும் என்னவென்றால், சஹ்ரானும் அவரோடு சேர்ந்த ஒரு கூட்டமும் அல் பத்ததி அவர்கள் மீது சத்தியபாரமம் செய்து மதத்துக்காக மரணிப்போம் என்று சத்தியபாரமம் செய்த குழுவினர் இப்பொழுது சிறைகளிலும் வெளியிலும் இருக்கிறார்கள். அதேபோன்று இவர்கள் மதத்தின் பேரால் ஊக்குவிக்கப்படுவதற்கும் அவர்கள் மரணிப்பதற்கு ஊக்குவித்த சில மத நிறுவனங்கள் இருக்கிறது, அதுக்கு பின்னால் சில அரசியல் சக்திகளும் இருக்கிறது, சர்வதேச சக்திகளும் இருக்கிறது. இதை காப்பாற்றுவதற்காக அசாத் மௌலான அவர்கள் எடுக்கிற முயற்சி தான் என்கிற பலத்த சந்தேகம் எனக்கு எழுந்திருக்கிறது. ஆக இந்த சந்தேகத்தின் அடிப்படையில் நம்பிக்கை எழுந்திருக்கிற கிறிஸ்தவ மக்களை காப்பாற்ற வேண்டிய மிகப்பெரிய பொறுப்புள்ள சபை இதை ஒரு செய்தித்தளத்திலே வந்தவற்றை வைத்து வேறு திசைக்கு திருப்பி மீண்டும் உங்களுக்கு தெரியும் ஐஎஸ்ஐஎஸ் என்கிற அமைப்பு மிக கடுமையான ஒரு அமைப்பு, மிக மூலசாலிகளை கொண்ட அமைப்பு, அதிக பணங்களை கொண்ட அமைப்பு, சிரியா ஈராக் போன்ற பகுதிகளிலே மிக கடுமையான போரை நடத்தி அதில் இப்பொழுது பல தோல்விகள் எடுத்தாலும், இப்பொழுது உங்களுக்கு தெரியும் எங்களுடைய பக்கத்தில் இருக்கிற ஆப்கானிஸ்தான் போன்ற தலிபான்களுடைய ஆட்சி அமைந்திருக்கிறது, ஆப்பிரிக்காவிலே ஐஎஸ்ஐ தீவிரவாதம் மெல்ல மெல்ல உருப்பெற்று வளர்ந்து வருகிறது. அந்த நோக்கத்தை நாங்கள் நோக்குற பொழுது இந்த உயரிய சபையிலே இருப்பவர்கள் இப்படி சர்வதேசத்திற்கு ஒரு கருத்தும் உள்ளகத்திலே பாதுகாப்பு நிலைமைகளை குழப்புகிற கருத்துக்களை சொல்கிற பொழுது மீண்டும் ஒரு அச்சுறுத்தல சூழலை உருவாக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்க பார்க்கிறார்களா என்கிற சந்தேகம் கூட அல்ல பார்க்கிறது. ஆகையால் நாங்கள் பொறுப்புள்ளவர்களாக கடந்த காலங்களை கற்றுக்கொண்ட பாடத்தை வைத்து கவனமாக முன்னேற வேண்டிய பாதுகாப்பு வலைப்பின்னல்களை உருவாக்க வேண்டுமே ஒழிய அவற்றை பொய்யான விடயம் என்று தெரிந்து கொண்டும் தங்களுடைய குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக இவற்றை தொடர்ந்தும் பேசிக் கொண்டிருப்பதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகையால் வெளிநாடு செல்பவர்கள், அங்கு வாழ நினைப்பவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை நன்றாக அமைத்துக் கொள்வதற்கு தொடர்ந்தும் பல பொய்களை புரட்டுக்களை காட்டிக் கொடுப்புகளை செய்து என்பது இயல்பாக நடக்கிற விஷயம். இதில் என்னவென்றால் இன்னமும் மேலதிகமாக நாடு கடந்து வாழுகிற சில அமைப்புகளும் தமிழ் மக்கள் விடுதலை புலி கட்சி என்கிற எங்களுடைய அமைப்பை கிழக்கு மாநிலத்திலிருந்து இல்லாமல் செய்ய நினைக்கிற சில அரசியல் சக்திகளும் இதோடு இணைந்ததான ஒரு பணியை மேலதிகமாக்குகிறார்கள். உள்ளகத்தில் இருக்கிற எல்லா ஊடகங்களிலும் தங்களை பிரச்சாரப்படுத்திக் கொள்வதும் முக்கியமாக சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த விசாரணையை எம்மை அழைத்து பேச வேண்டும் என்றும் அதிலே பதவியை பரிதாக்க வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது. சிந்தித்து பாருங்கள் கௌரவ சபாநாயகர் அவர்களே, நான் 2015 2020 ஆண்டு வரை சிறைச்சாலையில் இருந்தேன். சிறைச்சாலைக்கு சென்று வந்த பல எம்பிக்கள் இங்கு இருக்க முடியும், அது சிறைச்சாலையை பற்றி அறிந்த படித்தவர் இருக்க முடியும். சிறைச்சாலையில் இருந்து இப்படியான ஒரு விடயத்தை செய்ய முடியுமா என்றால் பேர் அதிர்ச்சி அடையக்கூடிய விடயமாக பார்க்க முடியும். ஆகையால் எது உண்மை எது பொய் என்பதை கண்டறிய வேண்டும். இந்த நடந்து முடிந்த பல கொடூரமான தாக்குதலின் பின்னணிகள் சூத்திரதாரிகள் யார் என்பதை இனங்கண்டு அவர்களுக்கு அதிகூடிய தூக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இருக்கிற எம்எல்ஏ கொண்டு வந்து இப்படி பழி சுமத்துவதை நான் வன்மையாக கண்டிப்பதோடு இந்த விசாரணையிலே அசாத் அவர்கள் தான் இந்த சஹ்ரான் குழுவினரை முதலாவது கூட்டத்தை நடத்திய ஒத்துக்கொண்டதன் அடிப்படையில் எங்கள் எதிர்க்கட்சி தலைவர் சொன்னார் சர்வதேச விசாரணை வேண்டும். ஏன் சர்வதேசத்திடம் சொல்லி அவரையும் விசாரித்து இதிலே அவரை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாக அமைகிறது. முக்கியமாக எங்களுடைய நாட்டிலே உங்களுக்கு தெரியும் ஜேஎம்ஐ என்கிற இல்ஹான் போன்றவர்கள் விடுதி சிதறினார்கள். அவருடைய மனைவி குழந்தையோடு விடுதி சிதறினார் திமட்ட கொடையிலே. இப்படியான ஒருகளை வெடித்து சிதறுகிற அளவுக்கு ஒரு அமைப்பை உடனடியாக யாராலும் வளர்த்துவிட முடியுமா? ஏனென்றால் கடந்த காலங்களிலே ஈழப் போராட்டத்தில் இணைந்து கொண்டேன். ஒரு அமைப்பு தங்களுடைய அமைப்பை பலப்படுத்தி எடுப்பதற்கு எவ்வளவு காலங்கள் செல்லும், ஒரு விடுதலை போராட்டத்திலே ஒரு மனித வெடிகுண்டுகளை உருவாக்குவது எவ்வளவு கடுமையான சூழல் என்பதெல்லாம் நாங்களும் தெரிந்து வைத்திருக்கிறோம். ஆகையால் பொறுப்பில்லாத அளவிலே யாரும் பேசக்கூடாது. இன்று நிலைமையை பாருங்கள், பல இஸ்லாமிய சட்டங்களை கடுமையாக கடைபிடித்த அமைப்புகள் தடை செய்யப்பட்டது, இன்று சிலவை நீக்கப்பட்டுள்ளது. அதில் தவ்ஹீத் ஜமாத் அமைப்புகள் சில மென்மையான அமைப்புகள் என்று விடுவிக்கப்பட்டுள்ளது. இன்ன அமைப்புகள் தடையிலே இருக்கிறது. அதிலும் நான் நம்புகிறேன் எங்களுடைய சில சகோதர பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தெரியும், ரில்வான் அதாவது சஹரானுடைய தம்பி வெடிகுண்டு செய்கிற பொழுது அவருடைய கையிலே காயம் ஏற்பட்டு அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு வைத்தியம் செய்த வைத்தியம் இப்பொழுது எங்கே? அவர் வெளிநாட்டுக்கு சென்று விட்டார். ஆகையால் இப்படி பாராளுமன்றத்திலே குழப்பகரமான பேச்சுக்களை பேச பேச கடந்த காலங்களிலே இந்த மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி குற்றவாளிகளை கண்டுபிடித்து தண்டிப்போம் என்கிற நிலைமைகள் எல்லாம் மாற்றப்பட்டு பலவீனப்பட்டு மீண்டும் கடந்த காலங்களைப் போல நாடு ஒரு இக்கட்டான நெருக்கடியான நிலைமை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்று எதிர்த்தரப்பினர் முனைவது போல எனக்கு என்ன தோன்றுகிறது. ஆகையால் பொறுப்பு மிக்க நாட்டை நேசிக்கிற மக்களை நாங்கள் கட்டியெழுப்ப வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. முக்கியமாக எங்களுடைய அரசியல் எதிரிகளும் இதிலே பல கருத்துக்களை சொன்னார்கள். முக்கியமாக கஜேந்திரன் அவர்கள் மிக சொல்லுகிறார், கடந்த போராட்ட காலத்தை பற்றி பேசியிருந்தார். கஜேந்திரகுமார் அவரை நான் கேட்கிற விரும்புவது என்னவென்றால், அவர் போராடினாரா? இவர் போராடாமல் இந்த போராட்டத்தில் நடந்த பலிகளையும் சடலங்களையும் வைத்து அரசு செய்கிற குழுவினர், அவருடைய தலைவர், அவருடைய தலைவரோட தலைவர், அவருடைய பாட்டனார் எல்லாம் யார் என்பதை இன்னமும் கஜேந்திரன் தெரிந்து வைக்கவில்லை என்று நம்புகிறேன். உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டிலே யுத்தம் முடிவுற தருவாயிலே படையினர் ஏனையின் வீதியை கைப்பற்றி விட்டார்கள். புதுக்குடிப்பை நோக்கி படையினர் நகர்கிற பொழுது, தர்மபுரம் தாண்டி நெத்தலிப்பாலத்தை தாண்டி விஸ்வமடுக்கு படையினர் செல்கிற பொழுது, இந்த பாராளுமன்றிலே கஜேந்திரகுமார் போன்றவர்கள் பேசிய விடயம் என்னவென்றால், விடுதலை புலிகளை காப்பாற்றுவது போலவும் வெளிநாடுகளில் வாழ்கிற மக்களை ஊக்கப்படுத்துவது போலவும் விடுதலை புலிகள் பலமாக இருக்கிறார் போலவும் சொன்னார்கள். 3000 சவப்பட்டிகளை ரெடி நாங்கள் தயாரித்திருக்கிறோம், சிங்களவர்களை பார்த்துக் கொள்ளுங்கள், 3000 படையினர் உடலங்கள் வரும் என்று சொன்னார்கள். அதற்காக ஆயுதங்களுக்காக பணம் தாருங்கள் என்று கேட்டார்கள். உலங்கு வாழ்வதிலே மக்களை கவனமாக வெளியேறி வாருங்கள் என்று துண்டு பிரசுரங்கள் படைவீரர்களாக போட்ட பொழுது அதை நம்பாமல் மக்களுக்கு நம்பிக்கை கொடுத்து அவர்களை அங்கு லட்சக்கணக்கான மக்களை மரணிப்பதற்கு ஒரு வழியிலே காரணமாக இருந்த இதே அமைப்பினர் இன்று வந்து நீலிக்கணி வடிக்கிறார்கள். பிள்ளையான் அவர்கள் செய்தார்களாம், இவர்கள் செய்தார்களாம். ஆகியால்தான் நான் கேட்டேன், போராட்டம் என்றால் என்ன, போராட்ட பலி என்பது என்ன என்பது இவருக்கு
தெரியாமல்.
ஆகையால் அரசியலுக்காக எதுவும் பேச முடியும் என்று இங்கு பேச வேண்டாம். நாங்கள் கடந்த காலங்களை மறந்து ஏதாவது இந்த மக்களுக்கு நல்லவற்றை செய்து வைக்க வேண்டும், செய்துவிட்டு செல்ல வேண்டும் என்பதற்காக ஆரம்பி செய்கிற ஒரு கட்சி. அதிலும் கிழக்கு மாகாணத்துடைய தனித்துவம், கிழக்கு மாகாண மக்களுடைய பாதிப்பு கடந்த காலங்களிலே உங்களுடைய தேசிய போலி தேசிய பேச்சுக்களால் அழிந்து போன மண்ணை கட்டுகள் போன மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறோம். ஆகையால் அசாத் மாகாணம் போன்றவர்கள் புல்லுருவிகள் தாங்கள் வாழ்வதற்காக மற்றவர்களை காட்டிக் கொடுக்கிற பொழுது அதிலே நீங்கள் குளிர்காய வலிக்கிட வேண்டாம் என்பதை உங்களுக்கு சொல்லி வைக்க விரும்புகிறேன். ஆகையால் கௌரவ சபாநாயகர் அவர்களே, இன்றே சுகாதாரத்துறை சம்பந்தமான பல விடயங்கள் இருக்கிறது எங்களுடைய மாவட்டத்திலே. நான் பிறந்த பாலச்சேரி வைத்தியசாலை கூட பலவிதமான குறைபாடுகள் இருக்கிறது. அதுக்கு காரணம் நாட்டில் ஏற்பட்டிருக்கிற பொருளாதார பிரச்சனை என்பதை நாங்கள் அறிவோம். இருந்தாலும் அத்தியாவசியமாக இருக்கிற சிடி ஸ்கேன் மட்டக்களப்பு மாவட்டத்திலே இன்னும் பிரச்சனையாக இருக்கிறது, இன்னும் அதை சீர்திருத்தம் செய்யவில்லை. அதேபோன்றும் இருதய சம்பந்தமான பல விடயங்கள் அப்படியே கிடக்கிறது, அவற்றையெல்லாம் செய்து கொடுக்க வேண்டும். 90% முடிக்கப்பட்ட கட்டிடங்கள் இன்னும் 10% 8% முடிக்காமல் இருக்கிறது. இதன் காரணமாக சுகாதாரத்துறை மிக மோசமாக பலவிதப்பட்டிருப்பதை நாங்கள் அறிகிறோம். அரசாங்கத்தின் பிரதியாக அதை ஏற்றுக்கொள்ளாமல் விட்டாலும் அதை சரி செய்வதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்புகளை பற்றித்தான் நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகையால் இந்த விடயத்தை அமைச்சர் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று இந்த அரசாங்கத்தை கொண்டு நடத்துவதற்கு எம்மாலுமான அனைத்து முடிவுகளையும் முடிப்பேன் என கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி,
வணக்கம்.
நன்றி பிரதீப் தவிசாலா அவர்களே. இன்று குறிப்பாக சுகாதார அமைச்சர் ஹெகிலிய ரம்புக்கல் அவர்கள் மீது நம்பிக்கையில்லா பிரேரணை மூன்று நாள் விவாதமாக தற்பொழுது ஆரம்பித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக அமைச்சர் ஹெகலியர் அம்புக்கல அவர்களுடைய நிர்வாகத்தின் மீது நம்பிக்கை இழந்து இந்த பிரேரணை கொண்டுவரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வைத்தியசாலைகளை பொறுத்தவரையில், குறிப்பாக எங்களுடைய பிரதேசத்தில் நான் ஏற்கனவே அமைச்சருடன் பல தடவைகள் கதைத்திருக்கின்றேன். குறிப்பாக மன்னார் மாவட்ட, முல்லைத்தீவு மாவட்ட, வவுனியா, கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலைகளை பொறுத்தவரையில் மிகவும் ஒரு பின்தங்கிய நிலையில் தான் வைத்தியசாலையில் இருக்கிறது. குறிப்பாக அங்கிருக்கின்ற செயல்பாடுகளை நான் உங்களோட நேரடியாக கூட கேட்டிருந்தேன். மன்னாருக்கு விஜயம் செய்து அங்குள்ள நிலைமைகளை நீங்கள் கண்டறிய வேண்டும் என்று. ஆனால் அதற்குரிய பதில்கள் சரியாக வருவதில்லை. குறிப்பாக சுகாதாரத்துறை அமைச்சராக மாவட்ட வைத்தியசாலையாக இருக்கலாம், பிரதேச வைத்தியசாலைகளாக இருக்கலாம், அங்கிருக்கின்ற வளங்கள், அங்கிருக்கின்ற ஆளணி பற்றாக்குறைகள் தொடர்பாக மக்கள் எவ்வாறு சேவையை இழக்கிறார்கள், மக்களுக்கு மருத்துவ சேவையை எவ்வாறு வழங்க முடியாமல் இருக்கிறது என்பதை அறிய தவறியவராக நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் சுட்டிக்கொள்ள விரும்புகிறேன். குறிப்பாக ஒருபடியம் தொடர்பாக கௌரவ அமைச்சருடைய கவனத்திற்கு நான் கொண்டு வர வேண்டும். கௌரவ அமைச்சர் அவர்களே, கடந்த 9ஆம் தேதி, மன்னிக்க வேண்டும், கடந்த 2ஆம் தேதி, இதே மாதம் 9ஆம் மாதம், கடந்த 2ஆம் தேதி யாழ்ப்பாண வைத்தியசாலையில் ஒரு அசம்பாவிதம் நடைபெற்றிருக்கிறது. ஏற்றுக்கொள்ள முடியாத வகையில் தங்களுடைய வைத்தியசாலை, தங்களுடைய அமைச்சின் கீழ் பணியாற்றுகின்ற பணியாளர்கள் செய்த தவறினால் சாண்டில்யன் வைசாலினி, தனது 8 வயது சிறுமி தன்னுடைய கையை இழந்திருக்கிறார். குறிப்பாக அவர் காய்ச்சல் காரணமாக 26ஆம் தேதி வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்படுகின்றார். காய்ச்சல் காரணமாக அனுமதிக்கப்பட்ட அந்த சிறுமி 2ஆம் தேதி அவருக்கு ஏற்றப்பட்ட தவறான மருந்துகளால் அவர் 2ஆம் தேதி சத்திர சிகிச்சையின் மூலம் அந்த கையை அவர்கள் எடுக்கிறார்கள். அவருடைய வயது 8. 8 வயது சிறுமியினுடைய, ஒரு பெண் சிறுமியினுடைய, வைசாலியினுடைய கையை எடுப்பதற்கு தங்களுடைய நிர்வாகத்தின் கீழ், அதை நீங்கள் பொறுப்பு அல்ல என்று கூற முடியாது. ஏனென்றால் வைத்தியசாலையில் நடைபெறுகின்ற அனைத்து விடயங்களுக்கும் அது நல்ல விடயங்களாக இருந்தால், குறிப்பாக வைத்தியசாலையில் வைத்தியர்கள் ஒரு சாதனை புரிந்தால் அதை நீங்கள் ஒரு பெரிய விடயமாக கருதுகிறீர்கள், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அதே போல வைத்தியசாலையில் நடைபெற்ற அசம்பாவிதத்தையும் நீங்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அந்த 8 வயது சிறுமியினுடைய கை இழப்பு என்பது மிகவும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம். எனக்கும் அதே வயதில் ஒரு சிறுமி இருக்கிறார். நாளைக்கு என்னுடைய பிள்ளைக்கும் இதே நிலைமைகள் வரலாம். என்னுடைய கேள்வி என்னவென்று சொன்னால், இந்த சம்பவத்திற்கு தாங்கள் அறிந்தீர்களா, அல்லது இந்த விடயம் தொடர்பாக உங்களால் எடுக்கக்கூடிய முயற்சி அல்லது விசாரணை எந்த வகையில் அமையும் என்பதை தாங்கள் இந்த உயரிய சபையில் கூறினால் மிகவும் பொருத்தமாக இருக்கும். ஏனென்றால் வைத்தியசாலையினுடைய 12ஆம் விடுதியில் தான் இந்த சம்பவம் நடைபெற்றது. 26ஆம் தேதி அனுமதிக்கப்பட்ட அந்த சிறுமி, காய்ச்சல் காரணமாக அனுமதிக்கப்பட்ட சிறுமி 2ஆம் தேதி அவருடைய கையை சத்திரிய சிகிச்சை மூலம் எடுக்கிறார்கள். என்ன நடந்தது என்பதை நீங்கள் தான் நாட்டு மக்களுக்கு கூற வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது.
Very appreciative of you giving the information, but if this has been reported through the director there, definitely there will be action taken and then there will be an investigation done. Only thing, it must be reported. I believe that it will be reported through the director there or the authority over there.
சாண்டில்யன் சர்மிளா என்ற பெற்றோர் அவர்கள் முறைப்பாடு செய்திருக்கிறார்கள். அதனுடைய இந்த விசாரணை நடைபெற வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அடுத்ததாக, எனக்கு முன் பேசிய பாராளுமன்ற உறுப்பினர் 2 நாட்களாக இந்த சனல் 4 விடயம் தொடர்பாக குறிப்பிட்டிருந்தார். கௌரவ பிரதி தவிசால் அவர்களே, 2018ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி நாட்டினுடைய பிரதமர் பதவியை ராஜபக்ச தரப்பு கைப்பற்ற முனைந்தது. அது பின்பு தோல்வி கண்டது. பின்பு 2019ஆம் ஆண்டு ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடைபெற்றது. அதன் பிற்பாடு ஜனாதிபதி தேர்தல் வந்தது. ஜனாதிபதி தேர்தலின் பிற்பாடு கோத்தபாய ராஜபக்ச ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார். இங்கிருக்கின்ற பிரதானமான கேள்வி என்னவென்று சொன்னால், 2019 நடைபெற்ற ஈஸ்டர் தாக்குதல் ஜனாதிபதி தேர்தலை இலக்கு வைத்து நடைபெற்றதாக சகலரும் அறிவார்கள், அது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். ஆனால் சாட்சிகள் இல்லை, ஒரு ஊகிப்பின் அடிப்படையில் இங்கு நடந்த சம்பவங்களின் அடிப்படையில் அதை நாங்கள் கருத்துகள் கணிப்புகளாக இருக்கிறது. ஆனால் சேனல் 4 தொலைக்காட்சி, அதில் யார் யார்கள் சம்பந்தப்பட்டார்கள், எந்த புலனாய்வு அதிகாரிகள் சம்பந்தப்பட்டார்கள், அதை யாரை வைத்து பயன்படுத்தினார்கள் என்ற விவரத்தை அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இதை என்னை பொறுத்தவரையில் இது ஒரு முழுமையான விசாரணையாக நடைபெற வேண்டும். ஏனென்றால் இங்கு நடைபெறுகின்ற பல விடயங்கள் ஆட்சியாளர்கள் சம்பந்தப்பட்டு தான் நடக்கிறது. குறிப்பாக ஜோசப் பராசிங்க முன்னாள் அமரர் பாராளுமன்ற உறுப்பினர் கொல்லப்பட்டதும், அமரர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ரவிராஜ் அண்ணன் கொல்லப்பட்டதும், ஒரு அரசாங்கத்தின் இராணுவ புலனாய்வு ஒட்டுக்குழுக்களுடைய செயல்பாடு காரணமாகத்தான் அது நடைபெற்றது. ஆனால் இன்று வரை 2004-2006 நடந்த சம்பவங்களின் அடிப்படையில் இன்று வரை அதை யார் செய்தார்கள், ஏன் செய்தார்கள் என்ற விவரம் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் சாட்சிகள் சான்றுகளாக நிரூபிக்கப்படவில்லை. அது ஏன் நிரூபிக்கப்படவில்லை என்றால், அந்த ஆட்சியாளர்கள் அதை விசாரணை செய்வதால் தான் அது சாட்சிகள் சான்றுகளாக நிரூபிக்கப்பட முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. ஆகவே இந்த விடயம் தொடர்பாக எதிர்கட்சி தலைவர் நேற்றைய ஒரு கருத்து கூறியிருந்தார், சர்வதேச விசாரணை ஒன்றை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று எதிர்கட்சி தலைவர் கூறியிருந்தார். நான் அதை வரவேற்கின்றேன். ஆனால் 2009 மிக மிருகத்தனத்திற்கும் மேலாக மிக கொடூரமாக எம்மின மக்கள் கொன்றொழிக்கப்பட்டார்கள். அதையும் சேனல் 4 தொலைக்காட்சி வெளியிட்டிருந்தது. அதாவது ஒரு நீர்த்தடாகம் இருக்கிறது, நீர்த்தடாகத்திற்கு அருகாமையில் சிறுவர்கள் ஆண்கள் ஆடைகள் என்று இருக்கிறார்கள். அதில் ஒரு பெண் தமிழ் விடுதலை புலிகளுடைய புலியலிங்குரலில் பணியாளராக பணிபுரிந்த இசப்பிரியா என்ற அந்த பெண்மணி அங்கு பணிபுரிந்தார் என்பதற்காக அவருடைய ஆடைகள் கலட்டப்பட்டு அவரை மானபங்கப்படுத்தி மிகவும் கொடூரமாக கொலை செய்த வீடியோ அந்த சேனல் 4 தொலைக்காட்சி வெளியிட்டிருந்தது.
அவர்களே, ஜோசப் பராசிங்க சொன்னீர்கள், என்னை சந்தேகத்தின் பேரிலே 5 வருடத்துக்கு மேல் சிறை வாசப்படுத்தினீர்கள் உங்களுடைய கட்சிக்காரர்கள் நல்லாட்சி காலத்திலே. கேட்டுக்கொள்ளுங்கள், இது உண்மையிலேயே இதே போன்று மட்டக்களப்பிலே கிஞ்சிலி ராசநாயகம் ராஜன் செல்வராஜா போன்றவர்கள் கொல்லப்பட்டார்கள். அது மாத்திரமில்ல, உங்களுக்கு ஒரு விடயத்தை சொல்லி வைக்கிறேன், கிழக்கு பிரிந்த பொழுது கொட்டாவேயிலே உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் வந்து புலனாய்வு பிரிவினரோடு வந்து சுட்டு விட்டு ஏற்றி சென்ற கதையெல்லாம் மறக்க வேண்டாம். நீங்கள் இந்த நாட்டில் நடந்த எல்லாவற்றையும் பற்றி பேசுங்கள். உங்களுக்கு சார்பானவர்களுக்கு வெள்ளை அடிப்பதும் மற்றவர்களை தூற்றுவதும் போன்ற செய்திகளை காலங்காலமாக சென்று 70 செய்த கொடுமைகள் போதும் ஐயா. நியாயமானவற்றை நியாயமாக பேசுவதற்கு பழகி கொள்ளுங்கள்.
அப்ப அந்த 2009 மிக கொடூரமாக ஆண்கள் சிறுவர்கள் இசப்பிரியா உட்பட மானபங்கப்படுத்தி கொலை செய்யப்பட்டதை சேனல் 4 வெளியிட்டது. ஏன் அந்த விடயத்தை, அதை பலமுறை இங்கு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோருமாக பலமுறை இந்த விடயத்தை இந்த சபையில் கேட்டிருக்கிறார்கள். இதில் 269 பேர் கொல்லப்பட்டார்கள் ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் வெளிநாட்டவர்கள் உட்பட. அது ஒரு ஆட்சி மாற்றத்துக்காக நடைபெற்றது என்ற காரணத்திற்காக எதிர்கட்சி தலைவர் சர்வதேச விசாரணை கேட்கின்றார். என்னுடைய கேள்வி, 2009 சர்வதேச தரவுகளின்படி 40,000 பேராக இருந்தாலும் 100,000 மேற்பட்ட மக்கள், இளைஞர்கள், யுவதிகள், பெரியவர்கள், சிறுவர்கள், பாடசாலை மாணவர்கள் உட்பட கொன்றொழிக்கப்பட்டார்கள். இந்த விடயம் தொடர்பாக எதிர்கட்சி தலைவருடைய கருத்து என்பதை அவர் கூற வேண்டும். அதே நேரத்தில் 2019 ஆட்சி மாற்றத்தின் பிற்பாடு முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச அவர்கள் ஒரு வடக்கு கிழக்கில் பௌத்தமயமாக்கலை, வடக்கு கிழக்கில் தமிழின மக்களுடைய இனப்பரம்பலை இல்லாதொழிப்பதற்காக நிர்வாக ரீதியாக சட்ட ரீதியாக பல முனைப்புகளை அவர் மேற்கொண்டார். மிகவும் முக்கியமாக தொல்பொருள் திணைக்களத்திற்கு கிழக்கு மாகாணத்திற்கு ஒரு செயலணியை உருவாக்கினார். கிழக்கு மாகாணத்திற்கொண்டு செயலணியை உருவாக்கியதன் பிரதான காரணம் தமிழருடைய இலங்கையினுடைய பூர்வீக குடிகள் தமிழராக இருக்கின்ற வரலாற்று சான்றுகளை அவர்கள் இந்த தொல்பொருள் திணைக்களத்தின் ஊடாக அழித்தொழித்து அதை பௌத்த சான்றுகளாக சட்ட ரீதியாக சாட்சியாக நிறுவ வேண்டும் என்பதற்காக அவர் அந்த செயலணியை நிறுவியிருந்தார். அதன் பிற்பாடு வடக்கில் பிரதானமாக தற்பொழுது பேசும் பொருளாக இருக்கின்ற முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய குருந்தன் மலை பிரதேசத்தில் அங்கு ஒரு குழப்பமான இன ரீதியாக மத ரீதியாக மக்கள் முரண்படக்கூடிய வகையில் அங்கிருக்கின்ற ஒரு சில மத குருக்களும் ஒரு சில அரசாதிகாரிகளும் ஒரு சில படைத்தரப்பும் இணங்கி அந்த பிரதேசத்தை ஆதிசிவன் ஐயனாருடைய அந்த ஆலய அடையாளங்களை அழித்து அங்கு பௌத்த விகாரை ஒன்று அமைப்பதற்கு முயற்சி செய்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. என்னுடைய பிரதானமான விடயம் அந்த 2019 ஆண்டுக்கு பிற்பாடு முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் எடுத்த முயற்சியின் நிர்வாக ரீதியாக சட்ட ரீதியாக அவர் அதை ஆவணப்படுத்துவதற்காக பல நிபுணர்களுடைய ஆலோசனையின் அடிப்படையில் தான் அந்த முயற்சி எடுத்திருந்தார். அதன் அடிப்படையில் குருந்தூர் மலை பறிபோய்க் கொண்டிருக்கிறது. திருகோணமலையில் புதிதாக விகாரைகள் அமைக்கின்ற விடயங்கள் தொடர்பாக பல சர்ச்சைகள் எழுந்திருக்கிறது. எனக்கு முன் பேசிய சந்திரகாந்தன் அவருக்கு கூட தெரியும், தமிழீழ விடுதலை புலிகளோ தமிழ் மக்களோ பௌத்த மதத்திற்கு எதிரானவர்கள் அல்ல. எப்பொழுதும் பௌத்த மக்களையோ சிங்கள மக்களையோ தமிழர்கள் ஆள வேண்டும், விடுதலை புலிகள் ஆள வேண்டும் என்ற எந்த நிலைப்பாட்டிலும் யாரும் இருந்ததில்லை. இது இந்த 2019 ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் ஊடாக ஒரு ஆட்சியை கைப்பற்றுவதற்காக சிங்கள மக்களை எப்படி ஏமாற்றினார்களோ அதே போலதான் 1956 SWR பண்டாரநாயக்கா தனி சிங்கள சட்டம் மூலம் கொண்டு வந்ததில் இருந்து இன்று வரை தமிழர்கள் தீவிரவாதிகள், தமிழர்களை அடக்க வேண்டும், எல்லாவற்றால் எங்களை அழிப்பார்கள் என்ற பொய்யான கதைகளை சொல்லி அரசியல் லாபங்களுக்காக தமிழர்களை குற்றவாளிகளாக்கி தமிழர்கள் மீது பல நாடுகளில் இருந்து பணங்கள் பெற்று போர் தொடுத்து இன்று நாடு ஒரு பொருளாதார நெருக்கடிக்கு உள்ளாகியிருக்கிறது. 1956 SWRD பண்டாரநாயக்க அவர்கள் தனி சிங்கள சட்டம் மூலம் கொண்டு வராவிட்டால் அந்த சட்ட மூலத்தின் பிற்பாடு தமிழர்கள் காலி புலனர்வ பிரதேசங்களில் தமிழ் இந்து குருக்கள் தாக்கப்பட்டார்கள். அதன் பின்பு படிப்படியாக தமிழர்களுடைய பல்கலைக்கழக அனுமதியை தடுப்பதற்காக புதிதாக சட்டங்கள் உருவாக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் தான் தமிழர்கள் அடித்தவர்களை திருப்பி அடிக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான் ஆயுதங்களை ஏந்தி போராடினார்கள். ஆனால் ஆட்சியாளர்கள் தமிழர்களை ஒரு தீவிரவாதிகளாக தமிழர்கள் இலங்கையில் இருந்து அகற்ற வேண்டும் என்பதற்காக தொடர்ச்சியாக செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். குருந்தூர் மலை தொடர்பாக குருந்தூர் மலை தொடர்பாக பல தடவைகள் பணிப்பாளர் நாயகத்துடன் அமைச்சருடன் ஜனாதிபதியுடன் நீதி அமைச்சருடன் கூட நாங்கள் அந்த குருந்தூர் மலை விடயங்கள் தொடர்பாக பேசியிருக்கின்றோம். ஆனால் இன்று வரை தீர்வு கிடைக்கவில்லை. நாங்கள் சான்றுகள் அடிப்படையில் ஒரு சர்வதேச ஆய்வு இலங்கையில் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று நான் இந்த சபையினூடாக கேட்டுக் கொள்கின்றேன். ஏனென்று சொன்னால் எங்களுடைய இனத்தினுடைய சான்று, எங்களுடைய மத கலாச்சார அடிப்படையில் இருந்த சான்றுகள் அளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. குருந்தூர் மலை தொடர்பாக பல விவாதங்கள் வந்திருக்கிறது. நான் முல்லைத்தீவு மாவட்டத்தில் முதல் 2018-19 ஆண்டு காலப்பகுதியில் நீராவியடி பிள்ளையார் ஆலயத்தில் தொல்பொருள் திணைக்களத்தினுடைய தலையீட்டின் காரணமாக அந்த நிலங்கள் பறிபோக இருந்தது. அந்த நேரத்தில் அமைச்சராயிருந்தவர் தற்போது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்றார். அவர் இந்த குருந்தூர் மலையில் ஏற்பட்ட விடயங்கள் தொடர்பாக அவர் நாட்டு மக்களுக்கு, குறிப்பாக தமிழ் மக்களுக்கு தன்னுடைய கருத்தை தெரிவிக்க வேண்டும். எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் குருந்தூர் மலையில் நடந்த விடயங்கள் தொடர்பாக அவருடைய கருத்தை அவர் தெரிவிக்க வேண்டும். அவர் வெறுமனே ஈஸ்டர் தாக்குதலுக்கு சர்வதேச விசாரணை கேட்டு கத்தோலிக்க மக்களுடைய வாக்கு எடுப்பதாக அவர் நினைக்க கூடாது. நானும் கத்தோலிக்க, ஆனால் உண்மை அவருடைய 2009 சேனல் போவினுடைய வீடியோ தொடர்பாகவும், தமிழினம் அழிக்கப்பட்ட தொடர்பாகவும், குருந்தூர் மலையில் தற்பொழுது எங்களுடைய கலாச்சார அடையாளங்கள் பறிபோற தொடர்பாகவும் எதிர்க்கட்சி முடிவெடுக்க வேண்டும், அவர்களுடைய நிலைப்பாட்டை கூற வேண்டும். அதே நேரத்தில் விடயங்கள் தொடர்பாக ஆட்சியாளர்கள் ஒரு சர்வதேச விசாரணை இல்லாவிட்டால் உண்மை விடயங்கள் அளிக்கப்படும் என்பதை இந்த உயரிய சபையில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நன்றி.
நியோஜ கதாநாயகத்துவமணி, விபக்ஷய ஆண்டு பாக்ஷய வேணும் இங்க திரிபத்கரன் விசுவாச பாங்கிய பிரிபந்தம் கதாகரன் கொட்டு திட்டம பௌகிய கால பராசய புறாவட்டம் விபக்ஷய ஹெசிரியமத்தைக்கு கத்தாம உன்கி விவேச்சன கொச்சரக் துரட சாதாரணதுக்கு காரணாவு மேரட்டை ஜனதாவு கல்பனாவின் தக்சேருக்கர்ண காரணாவும் மேக தேகா சமானோமை அப்படி தன்னவா வர்த்தமான சௌக்கியமதி துமா விசால மகன்சியாக கண்ணோ மீ ரட்டை ஜனதாவகி சௌக்கிய தத்து ஆராக்ஷா கிரி முதேசா இஹம இத்துமா கட்டேத்து கர்ண கொட்டு இத்துமாக்கி நிர்தாரி மண்டலே கொச்சரக் தூரட்ட மேக தாயக வினோதிக்கு காரணாவ பிலிபந்தவு எத்தனம அப்பி ஆண்டு பக்ஷியாக கட்டிட்டு ஒன் தரண உற்சாகை பிலிபந்தவு அப்பி கிசியாம் வட்டினாக்கமாக தெண்டுவோம் இப்ப தன்னோ வர்த்தமான கத்தகம் விபக்ஷம் எதிரிபத்கர யோஜனாவே விபக்ஷ விசுவாசபாங்க யோஜனாவே பால ஔஷத பிலிபந்தவ கதாகரணம் விசேஷன்மன் பால ஔஷத பிலிபந்தவ கதாகரணம் கொட்டு மெத்திக் மீ பெஹேத் பாவிதா கிரீமே கிரியாவளி துல ரோகியின் பீடாவட்ட பத்துனானாம் ஏ சீலு காரணாவல்லிக்கு கத்தகம் அவங்க தருக்கே மித வெட்டணும் தென் நூற எளிய எஸ் வலட்ட பெஹெத்தீம பிலிபந்தவ கதாகரண கொட்டு பனஸ்தாக் விதர பாவித்தா கரத்தின் இக் அவஸ்தாவாக் ஏ பெஹெத் விஷ வேணும் இவகே பண்டுவஸ் நூற தர்வெக் என்ன தக் இதுல மியானவா நமத் ஏ என்ன விஸ்வகட பாவிச்ச கரப்போகாம எக்கக் தமாய் மே வகை பிரதிக்ஷேப வேணும் இகவட பேராதினிய ரோஹலே நிர்விந்தன என்னது மீ காரணாவல்லி கத்தா மேவ தவத்தாயிட பாவிதா கல்லத்தின் விசவிலே மீ மே வகை காரணாவல்லி கத்தாம மே வகை சிதுவீம் லோகே ஹெம தனக்கம சிதுவேணும் தென் இங்கிலீஷ் பெஹேத் அப்படி கம்மலாய் ஹட்டியிருக்கு அன்னு இங்கிலீஷ் பெஹேத் மீ பெஹேத் பாவிதா கிரி மீ கிரியாவலி துல அற வகை விசவேன விழாவல் தீயணும் மேக வர்த்தமான சௌக்கியமத்துமாக காரணாவாக் நெவி இவகேம் நியோஜனீகரணம் எமதி துமா
මේ කාරණාවල් එක ගත්තහම එතුමා මේ ප්‍රතිපත්තිමේ කාරණාව රටේ ජනතාවගේ සෞඛ්‍ය තත්ත්වය යහපතට පවත්වාගෙන යන්න අවශ්‍ය ඒ මාර්ගෝපදේශකත්වයේ නායකත්වය ලබා දෙනවා. ඒ ක්‍රියාකාරීත්වයට දායක වෙන්නේ මේකට සම්බන්ධ ඒ නිලධාරි මහත්මා මහත්මාවන්. ඒ නිසා අපි විශ්වාස කරනවා මේ විපක්ෂයේ සෞඛ්‍ය ඇමතිතුමාට මේ වගේ යෝජනාවක් ඉදිරිපත් කරලා චෝදනා කරලා ඔවුන් උත්සාහ කරන්නේ ආණ්ඩුවට මඩ ගහන්න. අපි දන්නවා මුගක් වෙලාවල්වලදී අපි දැක්ක එක වෙලාවක විපක්ෂය උත්සාහ කරා අර කොරෝනා වෛරස් එන වෙලාවේ රට අස්ථාවර කරලා රටේ ජනතාව බියගන්නවලා ජාතික ආර්ථිකය කඩාගෙන වට්ටලා ඔවුන් උත්සාහ කරා ආණ්ඩුව පෙරලන්න. ඒ වගේ ඔවුන් උත්සාහ කරන හැම වෙලාවකම මේ පරිපාලන ක්‍රියාවලිය තුළ යම්කිසි දෝෂ දර්ශනයක් පාවිච්චි කරලා ඒක චෝදනාවක් කරලා ආණ්ඩු පක්ෂ ඉදිරිපත් කරලා ආණ්ඩු අකර්මණ්‍යය කියන කාරණාව සනාථ කරන්න උත්සාහ කරනවා. නමුත් රටේ ජනතාව මේ සියලු කාරණා කටයුතු පිළිබඳව තේරුම් අරගෙන තියෙනවා. අපි දන්නවා මේ වෙලාවේදී සෞඛ්‍ය කාරණාවල් එක්ක ගත්තාම විශේෂයෙන්ම ලෝක සෞඛ්‍ය සංවිධානයත් එක්ක සාපේක්ෂව අපේ රටේ මේ සෞඛ්‍ය හා සම්බන්ධ සියලු ක්‍රියාකාරකම් අපේ රටට පමණක් ගැලපෙන ක්‍රමවේදයකට නෙමෙයි සකස් කරන්නේ. ජාත්‍යන්තරයත් එක්ක ගනුදෙනු කරනවා. ලෝක සෞඛ්‍ය සංවිධානය උපදෙස් අරගෙන කටයුතු කරන පමණක් නෙවෙයි, ඔවුන්ගේ මාර්ග උපදේශකත්වයන් එක ගත්තහම අපේ රටේ සෞඛ්‍ය තත්ත්වය ඉහළ තැනකට තියෙනවා. දැන් ළමා මරණ අනුපාතය ගත්තහම අනිකුත් දියුණු වෙච්ච ලෝක රටවල් එක්ක සාපේක්ෂව සලකද්දී අපි හොඳ තත්ත්වයක ඉන්නවා. ඒ වගේම පෞගේ කාලේ මේ රටේ ඇතිවෙච්ච ආර්ථික ගැටලුවත් එක්ක මන්දපෝෂණ තත්ත්වයට පත් වුණා නම් ඒකට විසඳුම් ලබා දෙන්න මේ වන විට කටයුතු කරලා තියෙනවා. අද මේ වන විට මේට මාස අවුරුද්දකට එහා තිබිච්ච ඒ මන්දපෝෂණ තත්ත්වයෙන් අද ගිලිහිලා එතන මෙහාට ඇවිල්ලා අද හොඳ තත්ත්වයකට ජනතාව පත් වෙලා තියෙනවා. ඒ නිසා මේ සියලු කාරණා කටයුතු කරන්න පුළුවන් කමක් තිබුණේ මේ සෞඛ්‍ය සේවය ලබා දුන්නු ඒ මාර්ගෝපදේශකත්වයත් එක්ක. දැන් අපි දකිනවා සමහර තැන්වලදී අපිට තියෙන බරපතල ප්‍රශ්නයක් තමයි වෛද්‍යවරු රට හැර යන එක. දැන් අද අපි දැක්කා එක රෝහලක රජයේ විශේෂයෙන්ම වෛද්‍යවරයක් නිර්වින්දන වෛද්‍යවරියක් ඇඹිලිපිටියේ රෝහලේ සේවයෙන් ඉවත් වෙනවා. ඒ වගේම සමහර විශේෂඥ වෛද්‍යවරු නොකියම රට අත්හැරලා
යනවා.
මේක බරපතල ප්‍රශ්නයක්. අපි රටේ නිදහස් අධ්‍යාපන ක්‍රමවේදය තුළ වෛද්‍යවරු බිහි කරලා ඒ වගේම විශේෂඥ දැනුම ඔවුන්ට ලබා දීලා මේ රටට සේවය කරන්න තියෙන කාලය පිළිබඳව මම හිතන්නේ තක්සේරුවකට පුළුවන් කමක් තිබුණොත් කාල සීමාවක් නිර්ණය කරන්න පුළුවන් කමක් තිබුණොත් ඔවුන්ගේ සේවය රටට ලබා දෙන ක්‍රමවේදය පිළිබඳව කිසියම් සැලකිල්ලකට අපි අරගෙන මාර්ගෝපදේශකත්වය දුන්නොත් මම හිතන්නේ මේ සෞඛ්‍ය ප්‍රශ්නේ තියෙන ප්‍රධාන ගැටලුව වෙච්ච වෛද්‍යවරුන්ගේ හිඟකමට විසඳුමක් ලබා දෙන්න අපිට පුළුවන් කමක් ලැබේවි කියන විශ්වාසය තියෙනවා. දැන් අපි දන්නා බොහෝ අය මේ නිදහස් අධ්‍යාපනයේ ක්‍රමය තුළ වෛද්‍යවරු බවට පත් වෙලා විශේෂඥ වෛද්‍යවරු බවට පත් වෙලා ඔවුන්ගේ නියමිත කාලය තුළ රටට සේවය නොකර ඔවුන් සේවයෙන් ඉවත් වීමේ ක්‍රියාවලිය රටට බරපතල ප්‍රශ්නයක් කරලා තියෙනවා. ඒ වගේම අද මේ සෞඛ්‍ය සේවයත් එක්ක ගත්තාම වෘත්තීය ක්‍රියාකාරකම් අපි දකිනවා දිනපතා මාධ්‍යයට ඇවිල්ලා සමහර වෘත්තීය සමිති නායකවරු ඔවුන් විග්‍රහ කරනවා මේ රටේ සෞඛ්‍ය ප්‍රශ්නය ඔවුන් දරන දේශපාලන ක්‍රියාවලියට සාපේක්ෂව උපකල්පන මත ඔවුන් ඉදිරිපත් කරන මෙන්න මේ විදිහේ මේ බෙහෙත මේ විදිහට බාල දෙයක් වෙන්න පුළුවන් නැත්නම් මේ බෙහෙත වැරදි වෙන්න පුළුවන් ඒ හින්දා මේ රෝගීන් පීඩාවට පත් වුණා ආදි වශයෙන් මේ රටේ මහජනතාවගේ මනස වෙනස් කරන්න ඔවුන් දරන උත්සාහයන් තියෙනවා. ඒ නිසා අපි ඔවුන්ගේ ඉල්ලීමක් කරනවා මේ සෞඛ්‍ය තත්ත්වය යථාවත් කරන්නට සෞඛ්‍ය ඇමතිවරයත් එකතු වෙලා ඔවුන්ගේ දැනුම මේ හවුල් කරගන්න ඒ තුල ඔවුන්ට පුළුවන් මේ රටේ සෞඛ්‍ය තත්ත්වය යථාවත් කරන්නට ඔවුන්ගේ ඒ දායකත්වය ලබා දෙන්න. ඒ නිසා අපි වෘත්තීය සමිති වලින් ඉල්ලීමක් කරනවා මහජනතාව කුපිත කරන්නේ නැතුව ඒ වගේ රෝගීන් ඔවුන් ගහණයට ගන්නේ නැතුව ඔවුන්ගේ ජීවිත බිල්ලට දෙන්නේ නැතුව ඔවුන් එකට එක්කහුව වෙලා සෞඛ්‍ය ඇමතිවරයත් එක්කතු වෙලා මේ සියලු කටයුතු කරන්න අවශ්‍ය සහයෝගය දෙන්න කියන ඉල්ලීමක් අපි ඉදිරිපත් කරනවා. බොහොම ස්තුතියි.
බොහොම ස්තුතියි. ඕඩර් ප්ලීස් දිවාහාර විවේකයේ සඳහා සභා කටයුතු తాවකාලිකව අපරභාග 1 දක්වා අත්විටුණු.